வந்தேகம் ஸ்ரீகுரு.
The following is a class on the Bhagavad Gita as it is, second chapter, text number 16, given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded on the 16th of February, 1975, in Mexico.
Sri Rupam Chatam.
பின்வரும் பகவத்கீதை உண்மையுறவில் இரண்டாவது அத்தியாயம் பதினாறாவது ஸ்லோகத்திற்கான உபன்யாசம் வழங்கியவர் தெய்வ திரு அ ச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். 1975 வருடம் பிப்ரவரி 16 தேதி மெக்சிகோ நகரில் பதிவு செய்யப்பட்டது.
நாசதோ வித்யதி பாவோ நா அஸ் நா பாவோ வித்யதி சதா வயோரபீ திருஷ்டா அந்த தனாயோ தத்துவதர்சிகி. ஸோ வி ஆர் டிஸ்கஸிங் அபவுட் தி சோல் அண்ட் தி பாடி ஃபார் தி லாஸ்ட் 4 days.
கடந்த 4 நாட்களாக ஆத்மாவை பற்றியும் உடலை பற்றியும் நம்ம விவாதிச்சுட்டு இருக்கோம்.
நவ் இட் இஸ் பீங் கன்க்ளூடெட் நாட் கன்க்ளூடெட் ஃபார் த in form, the Tattva-darshi-vi. Tattva means the absolute truth.
இப்போ அது ஒரு முடிவு செய்யப்பட்டிருக்கு. முடிவு செய்யப்படல, மேலும் தகவல் கொடுக்கப்படுது. தத்துவதர்ஷிவி, தத்வா அப்படின்னா உண்மை.
Who has seen the absolute truth? They are called Tattva-darshi.
பூரண உண்மையை கண்டவர்களே தத்துவதர்ஷன் அழைக்கப்படுறதுண்டு.
த தத்தா மீன்ஸ் அப்சல்யூட் ட்ரூத், தி ஸ்பிரிட் ஹோல். தி ஸ்பிரிட் ஹோல் இஸ் ரியலைஸ்ட் இன் 3 features.
தத்வா அப்படின்னா பூரண உண்மை, அதாவது முழுமையான ஆன்மீகம். அந்த முழுமையான ஆன்மீகத்தை 3 தன்மைகளில் உணரப்படலாம்.
தட் இஸ் டிஸ்கிரைப் இன் தி ஸ்ரீமத் பாகவதம். Vadanti tat tattavidas tatyam. Those who are actually realized of the absolute truth, they say that the absolute truth is realized in 3 features.
Srimad Bhagavadathile vilakkapattirukku vadanti tattavidas tatvam. Yaar andha poorna unmai unarndirukkargalo avargal solranga andha poorna unmai 3 தன்மைகளில் உணரலாம்.
பிரம்மேதி பகவானீதி, பிரம்மேதி பரமாத்மேதி பகவானீதி சப்த. அப்சல்யூட் ட்ரூத் இஸ் ரியலைஸ்ட் இன் 3 features, பிரம்ம பரமாத்மா அண்ட் பகவான்.
பிரம்மேதி பரமாத்மேதி பகவானீதி சப்தத்தை, பூரண உண்மையை பிரம்மன் பரமாத்மா பகவான் அப்படின்ற 3 தன்மைகளில் உணரலாம்.
பிரம்மா is the impersonal feature, Paramatma is the localized feature, and Bhagavan is the personal feature.
Brahman அப்படின்றது 60 தன்மை, பரமாத்மான்றது இதயத்துள்ளிட்டு இருக்கும் பரமாத்மா தன்மை, பகவான்றது அவருடைய தனிப்பட்ட ரூபம்.
So, in the first stage, just like the example we have given many times, that the sun shine, sun glow, and the sun god.
முதல் நிலை, அதாவது இப்ப அதுக்கு நம்ம பலமுறை ஒரு உதாரணம் கொடுத்துருக்கோம். இப்போ சூரிய ஒளி இருக்கு, சூரிய கிரகம் இருக்கு, சூரிய தேவன் இருக்கார்.
We are every one of us experience what is sun shine. That means the sun shine and sun glow, sun glow, the sun sign and sun god, although it is one, the sun sign portion we can easily understand.
நம்மள ஒவ்வொருத்தருமே சூரிய ஒளிய அனுபவப்பட்டு இருக்கோம். அப்படின்னா இந்த சூரிய ஒளி, சூரிய அண்டம், சூரிய தேவன் எல்லாமே ஒன்னாயிருந்தாலும் அந்த சூரிய ஒளின்ற பகுதியை நம்மால சுலபமா புரிந்து கொள்ளப்படுது.
பட் நோபடி ஆஃப் அஸ் ஹஸ் கான் டு தி சன் க்ளோ, தேர்ஃபோர் தேர் கேனாட் பி எனி டைரக்ட் பர்செப்ஷன் ஆஃப் தி சன் க்ளோ. ரதர் இஃப் யூ அட்டெம்ப்ட் டு கோ டு தி சன் க்ளோ ஆன் தி வே வி ஷால் பி ஃபினிஷ்ட். பட் தி சன் க்ளோ இஸ் நாட் டிஃபரண்ட் ஃப்ரம் தி சன் சைன்.
ஆனால் நம்மள யாருக்குமே அந்த சூரிய அண்டத்தை நேரடியான அனுபவம் எதுவும் கிடையாது, உணர கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அங்கே சூரிய அண்டத்துக்கு போகணும்னு முயற்சி எடுத்தோம்னாலும் அந்த வழியிலேயே நம்ம முடிஞ்சு போயிடுவோம். ஆனால் சூரிய அண்டம் இந்த சூரிய ஒளியிலிருந்து வேறுபட்டது கிடையாது.
And still, the sun sign is not the sun glow. Being in the sun sign, you cannot say that you have seen the sun glow. You can simply understand that it is of the same quality. Namely, as the sun sign has light and heat, the sun glow has also light and heat.
இருந்தாலும் சூரிய ஒளி சூரிய அண்டமாயிடாது. நம்ம சூரிய ஒளியில இருந்துகிட்டு நான் சூரிய அண்டத்தை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட முடியாது. நீங்க இந்த சூரிய ஒளிக்கும் சூரிய அண்டத்துக்கும் ஒரே குணம் இருக்குன்றத வேணா நம்ம ஒத்துக்கொள்ளலாம். இப்போ சூரிய ஒளிக்கு எப்படி வெளிச்சமும் வெப்பமும் இருக்கோ அதே மாதிரி சூரிய அண்டத்துக்கும் வெப்பமும் ஒளியும் இருக்கு. குணம் ஒன்றாக இருந்தாலும் அளவு வேறுபட்டிருக்கு.
Temperature in the sun glow is very, very high. Similarly, Tattva, the absolute truth, first realization is impersonal Brahma. That can be realized by ordinary man. Not ordinary man, a little advanced, can understand what is the sun sign.
Surya andathile irukkakoodiya veppathin alavu migavum uyarndathu. Adhe maadhiri Tattva, இந்த பூரண உண்மைன்றது அதனுடைய முதல் அனுபவம் அருவ பிரம்மனை உணருது. அது ஒரு சாதாரண நபராலையும் அடைய முடியும். சாதாரண நபரால் அல்ல, கொஞ்சம் முன்னேற்றம் அடைந்த ஒருத்தரால் அந்த சூரிய ஒளியை உணர முடிகிறது மாதிரி.
But to have experience of the sun sign, we can put some theories, but directly it cannot be experienced.
ஆனால் சூரிய ஒளியை அனுபவப்படுறதுக்கு நம்ம நேரடியாக அது முடியாது. ஆனால் சில கொள்கைகளை வேணால் அதுக்காக நம்ம முன்வைக்கலாம்.
Again, within the sun globe, there is the predominating deity, sun god.
மேலும் அந்த சூரிய அண்டத்துக்குள்ள அதை ஆட்சி செய்யக்கூடிய சூரிய தேவனும் இருக்கார்.
Actually, the heat and light is coming from the body of the sun god. So those who are expert in studying the sun god, the sun glow and the sun sign, this is an example. Similarly, there is possibility of understanding God, his Paramatma feature, all pervading feature, as well as his Brahma feature.
Unmaiyile இந்த வெப்பமும் ஒளியும் சூரிய தேவனுடைய உடலிலிருந்து வரக்கூடியது. அதனால் இப்போ நம்ம இங்கே உதாரணமாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூரிய ஒளி, சூரிய அண்டம், சூரிய தேவன், இந்த ஆராய்ந்து அறிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு இந்த கடவுளை பற்றியும் அவருடைய பிரம்மன் தன்மை, அவருடைய பரமாத்மா தன்மை, அவருடைய பகவான் தன்மை, இதெல்லாத்தையும் புரிந்து கொள்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு.
So, here it is said that na asata vidyate bhava. Asata means that which does not exist forever. Just like our this body, it will not exist forever. Everyone knows it.
Inga enna solapattirukana nasata vidyate bhava. Asata appadina nirandharama illadathu. Ippa nammude udal irukku, இது எப்பவும் இருக்க போறதில்ல. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது.
Everyone knows that this body will be finished. And to finish the body, Suppose if somebody comes immediately with some weapon and if he says, I shall finish your body. So immediately we shall be facing some danger.
எல்லாருக்குமே தெரியும் இந்த உடல் அழிஞ்சு போயிட போகுதுன்னு. இப்போ இந்த உடலை அழிக்கிறதுக்கு ஒருத்தர் ஒரு ஆயுதத்தோடு நான் உன்னுடைய உடலை அழிக்க போகிறேன் அப்படின்னு வந்தார் அப்படின்னா, அப்போ உடனடியாக நம்ம ஒரு அபாயத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும்.
பட் இட் இஸ் நோன் டு அஸ் தட் திஸ் பாடி வில் பி ஃபினிஷ்ட். தட் மீன்ஸ் தி டேஞ்சர் இஸ் அஹெட். ஐ மே மீட் தி டேஞ்சர் டுடே ஆர் டுமாரோ ஆர் 100 இயர்ஸ் ஆஃப்டர். தி டேஞ்சர் இஸ் அவேட்டிங்.
ஆனால் நம்மோட உடல் அழிஞ்சு போக போடுவது தான் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா, இந்த அபாயம் அப்படின்றது நமக்காக காத்துட்ருக்கு. நம்ம அந்த அபாயத்தை சந்திக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கோ நாளைக்கோ அல்லது 100 வருஷம் கழிச்சோ அந்த அபாயம் நமக்காக காத்துட்ருக்கு.
ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு ஸ்டாப் தி டேஞ்சர், தட் இஸ் இன்டெலிஜென்ஸ். ஏ கேட் அண்ட் டாக் அண்ட் அனிம் கேனாட் ப்ரொடெக்ட் them from the danger of death. But a human being, animals also try to save themselves from danger, but they cannot do very nicely. But a human being tries and can stop.
ana eppadi nama inda abhayathil irundha nammala thaduthu nerthikka porom adhu dhaan buddhisalithanam. Ora naai poona indha mari mirugam abhayathil irundha thanna thaduthu nerthikka mudiyadhu. ஆனால் மனிதனால் அது முடியும். மிருகங்கள் கூட தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு முயற்சி செய்யுது அபாயத்திலிருந்து, ஆனால் அவைகளால் அவ்வளவு சிறப்பாக செய்த முடியாது. ஆனால் மனிதன் அதை முயற்சி செய்தான்னா அவனால் அதை நிறுத்த முடியும்.
ஸோ எவ்ரி இன்டெலிஜென்ட் பர்சன் ஷுட் நோ தட் தி டேஞ்சர் இஸ் தேர். ஐ டு நாட் வாண்ட் தட் டேஞ்சர். தென் ஹவ் டு ஸ்டாப் இட். தட் இஸ் இன்டெலிஜென்ஸ். ஸோ if we do not try to stop the danger, then we are not better than the animal.
அதனாலே புத்திசாலித்தனமான ஒவ்வொரு நபர்களுக்கும் இந்த அபாயம் இருக்கு, எனக்கு அந்த அபாயம் வேண்டாம், ஆனால் அதை எப்படி நிறுத்துறது, அதுதான் புத்திசாலித்தனம். இப்போ அந்த அபாயத்தை நிறுத்துறதுக்கு நம்ம முயற்சிக்கணும். அப்படி செய்யல அப்படின்னா மிருகங்களை விட சிறந்தவங்க கிடையாது.
So if you want to stop the danger of death, then you have to understand what is that absolute truth.
அந்த மரணம் என்ற அந்த அபாயத்திலிருந்து நீங்க உங்களை காப்பாற்றிக் கொள்ளணும்னா, அப்ப பூரண உண்மை என்ன என்னன்றத நீங்க புரிந்து கொள்ளணும்.
Just like I have given already the example of sun sign. If you come to the sun sign, there is no darkness. But if you keep yourself within closed door, do not like to see the sun sign, that is your own choice.
ஏற்கனவே நான் கொடுத்த உதாரணம், அந்த சூரிய ஒளி இருக்கு. நீங்க சூரிய ஒளிக்கு வந்தீங்க அப்படின்னா அங்க இருள் கிடையாது. ஆனா சூரிய ஒளியை பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லாம கதவை சாத்தி வச்சுட்டு நீங்க உள்ளுக்குள்ளேயே இருந்தீங்க அப்படின்னா அது உங்களோட விருப்பம்.
So everyone should try to come to the light. That is Vedic injunction. Tamasi ma jyotidama means do not remain in darkness. Come to the light. Light means knowledge and darkness means ignorance.
அதனால ஒவ்வொருத்தரும் வெளிச்சத்துக்கு வரத்துக்கு முயற்சிக்கணும். அதுதான் வேதத்தினுடைய அறிவுரையும் கூட. தமசோமா ஜோதிர்கமய அப்படின்னா இருளில் இருக்காதீங்க, வெளிச்சத்துக்கு வாங்க. வெளிச்சம் அப்படின்னா ஞானம், இருள் அப்படின்னா அறியாமை.
ஸோ எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் நவ் இன் தி இக்னோரன்ஸ் தட் வி டு நாட் நோ வாட் ஐ ஆம். எவ்ரி ஒன் இஸ் இன் டார்க்னெஸ் இன் தி கான்செப்ட் ஆஃப் பாடி. ஆஸ்க் எனி ஒன் வாட் யூ ஆர், ஹீல் சே ஐ ஆம் திஸ் பாடி, ஐ ஆம் மிஸ்டர் சச் அண்ட் சச், ஐ ஆம் இந்தியன், ஐ ஆம் அமெரிக்கன். This is all bodily description.
நம்ம ஒவ்வொருத்தருமே இப்ப அறியாமையில இருக்கோம். நமக்கு நான் யாருன்றது தெரியல. எல்லாருமே இந்த உடல் என்ற எண்ணத்துல இருக்காங்க. நீங்க யார வேணா கேளுங்க, நீங்க யாருன்னு. அவர் சொல்லுவார், நான் இந்த உடல், நான் இன்னார் இன்னார், நான் இந்தியன், நான் அமெரிக்கன், இதெல்லாம் உடலை பத்தின விளக்கம்.
And we have already discussed this body is temporary, but I, the spirit soul, am permanent.
ஆனா ஏற்கனவே நம்ம விவாதிச்சிருக்கோம், இந்த உடல் தற்காலிகமானது, நான் ஆத்மா, நான் நித்தியமானவன்.
I have already experienced that I had my childhood body, I had my babyhood body, I have my boyhood body, youthhood body. I know it. But the bodies are no more existing, but I am existing.
நான் ஏற்கனவே அனுபவப்பட்டு இருக்கேன். எனக்கு என்னுடைய குழந்தை பருவ உடல் இருந்தது, சிறு வயது உடல் இருந்தது, என்னுடைய இளமை உடல் இருந்தது, எனக்கு தெரியும். ஆனால் இப்போ அந்த உடல்லாம் எனக்கு இல்லை, ஆனால் நான் இருந்துட்டு இருக்கேன்.
So therefore, I am permanent.
அதனால தான் நான் நித்தியமானவன்.
And the body is not permanent.
இந்த உடல் நித்தியமானது அல்ல.
Therefore it is said, நாசதோ வித்யதி பாவோ. Permanency is not there in the body. நாபாவ வித்யதி சதோ. And there is no, I mean to say, annihilation of the permanent, of the eternal.
அதனால தான் நாசதோ வித்யதே பாவ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த உடல்ல நித்திய தன்மை கிடையாது. நாபவோ வித்யதே சதா. அதே மாதிரி நிரந்தரமான அல்லது நித்தியமானதுக்கு அழிவு கிடையாது.
சோ திஸ் இஸ் கிருஷ்ணா, ஆல்தோ ஹி இஸ் தி அத்தாரிட்டி, ஸ்டில் ஹி சேஸ் தட் உபயரபி திஷ்டா அந்த தனயோ தத்துவதர்சி. ஹி சேஸ் ஆல் தி தத்துவதர்சி, தி நோயர் ஆஃப் தி அப்சல்யூட் ட்ரூத், தே நோ இட் வெரி வெல் அண்ட் தே ஹவ் டிசைடட் லைக் தட்.
கிருஷ்ணர் மிக உயர்ந்த அதிகாரியா இருந்தும் கூட அவர் சொல்றார், உபயோரபி திருஷ்டா அந்தத்து அனய தத்துவதர்ஷிவி. எல்லா இந்த தத்துவதர்ஷிகளும், அதாவது பூரண உண்மையை அறிந்தவர்கள், அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அது. அவங்க இதை முடிவு பண்ணிருக்காங்க.
தி பர்பஸ் இஸ் தட் வி ஹாவ் டு அக்செப்ட் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தி தத்துவதர்ஷி, ஆஃப் தி சியர், ஆஃப் தி அப்சல்யூட் ட்ரூத், தட் இஸ் நாலேஜ்.
நோக்கம் என்ன அப்படின்னா, அதாவது இந்த தத்துவதர்ஷி அல்லது பூரண உண்மையை உணர்ந்தவர்களோட அனுபவத்தை நம்ம உணரணும், அதுதான் ஞானம்.
Our knowledge is imperfect because our senses are imperfect. Therefore, we do not come to the right knowledge by exercising our senses.
நம்முடைய ஞானம் பக்குவமற்றது. ஏன்னா நம்முடைய புலன்கள் பக்குவமற்றது. அதனாலதான் நம்மளால ஒரு சரியான ஞானத்தை பெற முடியறதில்லை நம்முடைய புலன்களுடைய முயற்சியினால.
The idea is that we should accept the statement of Krishna and the Shastra that we, or I, or you, we are spirit soul, we are permanent. And the body is not permanent. But we should be intelligent enough how we can get the condition of permanence.
கருத்து என்ன அப்படின்னா, இங்க கிருஷ்ணருடைய கூற்றை நம்ம ஏற்றுக்கொண்டு சாஸ்திரங்கள் சொல்ற மாதிரி நம்மளோ நானோ அல்லது நீங்களோ ஆத்மாக்கள், நம்ம நித்தியமானவர்கள். நம்முடைய இந்த உடல் நித்தியமானதல்ல. ஆனா நமக்கு போதுமான புத்தி இருக்கணும். எதுக்குன்னா, எப்படி நாம இந்த நித்தியமான ஒரு நிலையை அடையிறது அப்படின்றதுக்கு.
That is possible when you or I, we come to the platform of eternity. That is explained in another place of Bhagavad Gita. Bhavo jnana tapasa puta madbhavam adigacchati.
அது எப்ப சாத்தியம் அப்படின்னா, நானோ அல்லது நீங்களோ நித்திய தன்மையினுடைய தளத்துக்கு வரும்போது. அதுவும் ஸ்ரீமத் பகவத்கீதையில இன்னொரு இடத்துல விளக்கப்பட்டிருக்கு, பகவோ ஜான தபசா பூதா மத்பாவமாகதா.
Means that many person by cultivating knowledge and tapasa, jnana tapasa, puto, become purified, they have got the same status like me.
அப்படின்னா பல நபர்கள் ஞானத்தை வளர்த்து கொள்றதுனாலையும் தபஸ்யா ஞான தபஸா பூதா அவங்க தூய்மை அடைகிறாங்க. அவங்க என்னை போல அதே நிலையை அடைகிறாங்க.
The same status means God is eternal, God is full of knowledge and God is full of bliss.
ஒரே நிலை அப்படின்னா இங்க கடவுள் நித்தியமானவர், கடவுள் அறிவு நிரம்பியவர், கடவுள் ஆனந்தம் நிரம்பியவர்.
So we are all part and parcel of God. We are part and parcel of God, therefore we have got the same quality. Just like a particle of gold has got the same quality as the big gold. As the small drop of sea water has got the same chemical composition as the large mass water.
அதனால நம்ம அந்த கடவுளோட அம்சம், அதனாலதான் நமக்கு கடவுளை போல அதே குணங்கள் இருக்கு. எப்படி ஒரு தங்கத்தினுடைய துகளுக்கு பெரிய அளவு தங்கத்தோட குணம் அப்படியே இருக்கோ, அல்லது ஒரு துளி சமுத்திரத்தினுடைய நீருக்கு அந்த பெரிய அளவு சமுத்திரத்தினுடைய குணங்கள் அப்படியே இருக்கோ, அது மாதிரி.
God is Satchidananda Vigraha, eternal, full of bliss and knowledge. We can also attain that stage by purifying ourselves. That purificatory process is stated as tapasa, means knowledge and austerity.
அந்த கடவுள் சச்சிதானந்த விக்ரஹா, நித்தியமான ஆனந்தம் நிரம்பிய அறிவு நிரம்பியவர். நம்மளும் அதே நிலையை நம்மளை தூய்மைப்படுத்திக்கிறது மூலமா அடைய முடியும். அந்த தூய்மைப்படுத்திக்கிறதுக்கான வழிமுறை ஞான தபஸா அப்படின்னா ஞானத்தாலும் தவங்களாலும்.
We can come to the real knowledge of our existence by purifying ourselves. The purificatory process we are introducing by this Krishna consciousness movement. And the method is very simple, chanting Hare Krishna mantra.
நம்மளை நம்ம தூய்மைப்படுத்திக்கிறது மூலமா நம்மளுடைய இருப்பு பற்றின உண்மையான ஞானத்தை நம்மால் அடைய முடியும். உண்மையான ஞானத்தை அந்த தூய்மைப்படுத்திக்கிறதுக்கான வழிமுறை இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் மூலமா அறிமுகப்படுத்தப்படுது. அதுக்கான வழிமுறை மிகவும் எளிமையானது. அது ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சாடனம் செய்யறது.
The more you chant this Mahamantra or the transcendental vibration, Hare Krishna, you become purified. Then you can understand what you are. Then every one of us, we can understand that I am not this body, I am not American, I am not Indian, I am not Mexican, I am spirit soul.
இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை எந்த அளவுக்கு நம்ம ஜபிக்கிறோமோ, இந்த உன்னத ஒளி அதிர்வை ஏற்படுத்துறோமோ, அந்த அளவுக்கு நம்ம தூய்மை அடைவோம். பிறகு நம்ம யார் அப்படின்றத நம்மால் புரிந்து கொள்ள முடியும். பிறகு நம்ம எல்லாரும் நம்ம நான் இந்த உடல் கிடையாது, நம்ம அமெரிக்கனோ இந்தியனோ மெக்சிகனோ கிடையாது, நம்ம ஆத்மாக்கள் அப்படின்றதையும் புரிந்து கொள்ள முடியும்.
This stage is called Brahma Bhuta, means self-realization. That is stated in the Bhagavad Gita. Brahma Bhuta Prasannatma, means as soon as you are self-realized, you become jubilant.
இந்த நிலைக்கு பெயர் பிரம்மபூதா அப்படின்னா தன்னை உணர்ந்த நிலை. இந்த நிலையை பற்றி பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மபூத பிரசன்னாத்மா அப்படின்னா நீங்க தன்னை உணர்ந்த உடனே நீங்க மிகவும் மகிழ்ச்சியானவராயிடுறீங்க.
In the bodily concept of life, we are always full of anxiety and morose. That is the material condition. But as soon as you realize yourself that you are not this body, you are different from this body, you become jubilant. Brahma Bhuta Prasannatma. This is means as soon as one is self-realized, immediately he becomes happy, jubilant.
இந்த உடல் அப்படின்ற அந்த எண்ணத்திலான வாழ்க்கை முழுக்க கவலைகளும் வருத்தங்களும் நிரம்பி இருக்கக்கூடியது. அதுதான் இந்த பௌதிக சூழ்நிலை. ஆனால் நம்மளை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா, நாம் இந்த உடல் இல்லை, நான் இந்த உடல்லிருந்து வேறுபட்டவன் அப்படின்னா உடனடியாக நம்ம மகிழ்ச்சி அடைவோம். பிரம்மபூத பிரசன்னாத்மா அப்படின்னா தன்னை உணர்ந்த உடனே உடனடியா அவன் மிகவும் மகிழ்ச்சியானவனாகிறான்.
And what is the symptom of becoming jubilant? That is also stated, no sochati, no kankhati. He does not hanker after anything, neither he laments for any loss. In the material condition, we are in the platform of lamentation and hankering.
அந்த மகிழ்ச்சியா இருக்கான் அப்படின்றதுக்கான அறிகுறி என்ன? அதுவும் சொல்லப்பட்டிருக்கு. ந சோச்சதி ந காங்க்ஷதி. அவன் எதுக்காகவும் ஏங்குறது கிடையாது, அதே போல இழந்ததுக்காக வருத்தப்படுறதும் கிடையாது. இந்த பௌதிக சூழ்நிலையில் நம்மளுடைய நிலை கவலைப்படுறோம், ஏங்கிட்டு இருக்கோம்.
Everyone is trying to possess something which he does not possess, and everyone is lamenting after losing his position. These are the condition of the materialistic person.
ஒவ்வொருத்தரும் தனக்கு இல்லாத ஒரு விஷயத்தை அடையணும்னு சொல்லி முயற்சிக்கிறாங்க. அதே போல ஒவ்வொருத்தரும் நம்ம இழந்ததை நினைச்சு கவலைப்பட்டு இருக்காங்க. இதுதான் ஒரு பௌதிகவாதியினுடைய நிலை.
சோ Brahma realization or self realization means no longer lamentation, no longer hankering. The next stage is samasarveshu bhuteshu, means then he become equal to everyone.
அதனால பிரம்மனை உணர்தல் அல்லது தன்னை உணர்தல் அப்படின்னா அதுக்கப்புறம் அவன் கவலைப்படுறதோ ஏக்கப்படுறதோ கிடையாது. அடுத்த நிலை என்னன்னா சமசர்வேஷு பூதேஷு அப்படின்னா அவன் எல்லாருக்கும் சமமானவனாயிட்டான்.
He does not treat differently to different living entities. Because he can see the spirit soul in everyone, he sees everyone on the same equal position.
அவன் வேறுபட்ட உயிர்வாளிகளை வேறுபட்ட விதத்தில் அவன் நடத்துறது கிடையாது. ஏன்னா அவன் ஆத்மாக்களா எல்லாரையும் பார்க்கிறான். அவன் எல்லாரையும் சமநிலையில பார்க்க முடியுது.
This stage is called the bona fide stage for devotional service. That is stated in the Bhagavad Gita, Brahma Bhuta Prasanna Atma Nasochati Nakankati Samas Sarveshu Bhuteshu Madhvakti Labhate Param. That is our perfectional stage. Madhvakti Labhate Param means to be engaged in the loving service of God.
இந்த நிலையானது மிகவும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிலை பக்தி தொண்டுல. அது பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு, பிரம்மபூத பிரசன்னாத்மா நசோச்சதி நாகாங்கி சமசர்வேஷு பூத்தேஷு மத்பக்திம் லபத்தே பராம். இது ஒரு பக்குவ நிலை. மத்பக்திம் லபத்தே பராம் அப்படின்னா அவன் பகவானுடைய அன்பு தொண்டுல ஈடுபட்டு
இருக்கான். And cultivate knowledge, jnana tapasa, and practice little austerity.
அதனால நாங்க எத்தனையோ பிரச்சார மையங்களை திறந்துட்டு இருக்கோம். நீங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அறிவை வளர்த்து கொள்ளுங்க, ஞான தபசா. அதே சமயத்துல சில தவங்களும் நீங்க புரியலாம்.
Get them, just like we are discussing in this meeting, it is meant for acquiring knowledge. So we hold meeting at least twice, thrice in every center. So you can also participate and take the knowledge.
இப்போ இந்த நிகழ்ச்சியில நம்ம எப்படி விவாதிச்சுட்டு இருக்கோமோ அது மாதிரி ஞானத்தை வளர்த்துக்கிறதுக்கான நிகழ்ச்சி இது. நம்ம வாரத்தில் ரெண்டு முறை அல்லது மூணு முறை இது மாதிரி ஒவ்வொரு மையங்கள்லையும் நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம். நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துட்டு நீங்கள் அந்த அறிவை வளர்த்து கொள்ளலாம்.
And if you practice little austerity, then two things, jnana tapasa, you become purified. And as soon as you are purified, you understand what you are, and what is God, and what is your relationship with God. And as soon as you know these three things, your life is perfect.
மேலும் நீங்களும் கொஞ்சம் தவம் புரியலாம் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள், ஞான தபசா. நீங்க தூய்மை அடைஞ்சிருவீங்க அப்போ. அதுக்கப்புறம் நீங்க தூய்மை அடைஞ்ச உடனே நீங்க யார், கடவுள் யார், அவருக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு என்னன்றதையும் புரிஞ்சு கொள்றீங்க. இந்த மூணு விஷயத்தை எப்ப நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ உடனடியா நீங்க பக்குவமானவராயிடுறீங்க.
Thank you very much. Now we can ask questions.
மிக்க நன்றி. இப்ப நீங்க கேள்விகள் கேட்கலாம்.
Have you got any understanding of God?
கடவுளை பத்தின புரிதல் உங்களுக்கு ஏதாவது இருக்கா?
Do you know what is God?
கடவுள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா?
What is that?
என்னது?
Some. That means he has no clear idea.
கொஞ்சம் அப்படின்னா தெளிவா தெரியல.
Do not know what is God clearly. He says some, these, that. That is not clear idea.
கடவுள்னா அவருக்கு தெளிவா தெரியல. அவர் சொல்றாரு கொஞ்சம் அது இதுன்னு. அப்படின்னா தெளிவா தெரியலன்னு அர்த்தம்.
So how you can understand the part and parcel of God? If you do not know what is God, how you can understand what is part and parcel of God?
எப்படி கடவுளோட அம்சத்தை நீங்க புரிஞ்சு கொள்ள முடியும்? உங்களுக்கு கடவுள் என்னன்னே தெரியல, அப்புறம் கடவுளோட அம்சத்தை எப்படி புரிஞ்சு கொள்ள முடியும்? அதனாலதான் நம்ம பிரச்சாரம் பண்றோம்.
That you are sama sarvesu bhuteshu, see everyone on the equal level and love.
Sama sarvesu bhuteshu, எல்லாரையும் சம நிலையில பார்க்கணும், எல்லாருக்கும் அன்பு காட்டணும்.
That we have explained that you have to accept another body. And there are 8,400,000 different forms of body. And you will be awarded one of the body out of the 8,400,000.
அது ஏற்கனவே நம்ம விளக்கியிருக்கோம். நீங்க வேறொரு உடலை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். 84 லட்சம் வகையான சரீரங்கள் இருக்கு. உங்களுக்கு அந்த 84 லட்சம் வகையில ஏதாவது ஒரு உடல் கொடுக்கப்படும்.
தி பாடி இஸ் அவார்டட் அகார்டிங் டு யுவர் கர்மா ஆர் ஆக்ஷன்.
உங்களுடைய கர்மா அல்லது உங்களுடைய செயலுக்கு ஏற்றவாறு உங்களுக்கு அந்த உடல் கொடுக்கப்படும்.
We are acting in three modes of material nature.
நம்ம ஜட இயற்கையின் 3 குணங்கள்ல செயல்பட்டு இருக்கோம்.
Some of them are acting in goodness, some of them are acting in passion, and some of them are acting in ignorance.
சில பேர் சத்துவ குணத்துல செயல்படுறாங்க, சில பேர் ரஜோகுணத்துல செயல்படுறாங்க, சில பேர் தம குணத்துல செயல்படுறாங்க.
So there are 3 different modes of activities.
அதனால செயல்கள்ல 3 வேறுபட்ட விதமான குணங்கள் இருக்கு.
Now when you mix up 3 into 3, it becomes 9.
இப்போ அந்த 3 நீங்க 3ஆல பெருக்கினீங்கன்னா அது 9 ஆயிடுது.
And again if you multiply 9 by 9, it becomes 81.
மறுபடியும் அந்த 9 9ஆல பெருக்கினீங்கன்னா 81 ஆயிடுது.
So it increases in so subtle division of the mixture of the 3 qualities.
அதனால இந்த முக்குணங்கள் ஆனது மிகவும் சூட்சமமான நிலையில கலந்துட்டு இருக்கு.
Just like the painter, he knows how to mix the 3 original color, namely blue, yellow and red.
வர்ணம் தீட்டக்கூடிய ஒருத்தருக்கு நீலம், சிகப்பு, மஞ்சள் இந்த 3 நிறங்களையும் எப்படி கலக்கிறது அப்படின்றது தெரியும்.
The red color represents passion and the yellow color represents ignorance and the blue color represents goodness.
சிகப்பு நிறமானது ரஜோகுணத்தையும், மஞ்சள் நிறமானது தமோ குணத்தையும், நீல நிறமானது சத்துவ குணத்தையும் பிரதிநிதிக்க கூடியதா இருக்கு.
So as the color painter knows how to mix and make varieties of colors, similarly the 3 modes of material nature being mixed up, they are represented in so many different forms of body.
எப்படி வர்ணம் தீட்டுபவர் பல்வேறு வர்ணங்களை உற்பத்தி பண்றாரோ இந்த நிறங்களை கலந்து, அதே மாதிரி இந்த ஜட இயற்கையானது அது பல்வேறு குணங்களுக்கு ஏற்றவாறு நிறைய உடல்களை உற்பத்தி செய்கிறது.
At the present moment, in your human form of body, you are also mixing the same qualities in your different desires.
இப்போ உங்களுடைய இந்த மனித வாழ்க்கையிலும் கூட உங்களுடைய வேறுபட்ட விருப்பங்களுக்கு ஏற்றவாறு அந்த வேறுபட்ட குணங்களை கலந்துட்டு இருக்கீங்க.
தட் மீன்ஸ் யூ ஆர் கிரியேட்டிங் யுவர் நெக்ஸ்ட் பாடி. சோ அட் தி டைம் ஆஃப் டெத் தி தாட்ஸ் அண்ட் தி ஆக்டிவிட்டிஸ் விச் வில் பி ப்ராமினன்ட் வித் இன் யுவர் மைண்ட் யூ வில் கெட் எ சிமிலர் பாடி நெக்ஸ்ட் லைஃப்.
அப்படின்னா உங்களுடைய அடுத்த உடலை நீங்க ஏற்பாடு செய்துட்டு இருக்கீங்க. அதாவது உங்களுடைய செயல்கள், உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய சிந்தனை எதையெல்லாம் பிரதானமானதா இருக்கோ அதுக்கேற்றவாறு உடல் உங்களுக்கு அடுத்த பிறவியில் கிடைக்குது.
தி இன்டெலிஜென்ட் மேன் சுட் பி வெரி காஷியஸ் டு கெட் தி நெக்ஸ்ட் பாடி.
அதனால தான் ஒரு புத்திசாலி நபர் அடுத்த உடலை பெறும்போது அதில் கவனத்தோடு இருக்கணும்.
We can get the body like God. We can get the body like the dog.
நம்ம கடவுளை போலவும் உடலை பெற முடியும், ஒரு நாயை போலவும் உடலை பெற முடியும்.
Therefore, the best intelligent person should try to endeavor to get the next body like God.
அதனால தான் புத்தியில் சிறந்தவர்கள் அடுத்த பிறவியில கடவுளை போல உடலை எடுக்கிறதுக்கு முயற்சி பெறுவாங்க.
That is Krishna consciousness movement that you endeavor in this life so long you are alive to get a body like God.
இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம்ன்றது இந்த வாழ்க்கையில நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் கடவுளை போல உடலை எடுக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடுறதுதான்.
That will solve your all problems, namely birth, death, old age and disease.
அது பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் அப்படின்ற உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காணும்.
God is great, we are small.
கடவுள் மிகவும் உயர்ந்தவர், நம்ம மிக சிறியவர்கள்.
Otherwise we the same. God is also living entity, you are also living entity. God is eternal, you are also eternal. God is full of bliss, you are also full of bliss. So, quality, there is no difference. Only difference is quantity.
அப்படி இல்லைன்னா நம்மளும் ஒன்றுதான். கடவுள் ஒரு உயிர்வாளி, நம்மளும் உயிர்வாளி. கடவுள் நித்தியமானவர், நம்மளும் நித்தியமானவர்கள். கடவுள் ஆனந்தமயமானவர், நம்மளும் ஆனந்தம் நிரம்பியவர்கள். குணத்தில் ஒன்றுதான், வித்தியாசம் அளவில் மட்டும்தான்.
Just like a drop of sea water, it is salty. So this means, in the drop there is salt, but the quantity of the salt in the drop is not equal to the quantity of the salt in the vast water.
ஒரு துளி கடல் நீரோட குணத்துல பாத்தீங்கன்னா உப்பு இருக்கு. அதே மாதிரி கடல் நீர்லயும் உப்பு இருக்கு. ஆனா இந்த ஒரு துளி நீர்ல இருக்கக்கூடிய உப்பு கடல் நீர்ல இருக்கக்கூடிய உப்புக்கு இணையாகாது. அது ரொம்ப அளவுல வித்தியாசம் இருக்கு.
And there is another example. Just like the big fire and the sparks of the fire. The spark of the fire, when it falls on your cloth, a point like space, it can burn. But the big fire can burn the whole building.
இன்னொரு உதாரணம் கொடுக்கலாம். பெரிய நெருப்பு இருக்கு. அந்த நெருப்புல இருந்து ஒரு பொறியும் இருக்கு. இப்போ அந்த சிறு பொறி உங்க துணி மேல விழுந்ததுன்னா ஒரு சிறு ஓட்டையை போடலாம். ஆனா அந்த பெரிய நெருப்பானது உங்களுடைய இந்த கட்டடம் முழுக்க எரிச்சிடலாம்.
So the quality of God is in every one of us. We may take as a small God, that's all.
அதனால கடவுளுக்கான குணங்கள் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்கு. நம்மள ஒரு சிறு கடவுள் வேணா நம்ம எடுத்துக்கலாம்.
But the power is defined. God can create a planet like the sun which is floating in the air, and you can create a small airplane floating in the air.
ஆனால் சக்தியின் எடுத்துட்டனா அளவுல மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. கடவுளால சூரிய கிரகம் மாதிரி ஒரு நெருப்பு கோலத்தை உருவாக்கி ஆகாயத்துல மிதக்க வைக்க முடியும். அம்மால ஒரு விமானத்தை உருவாக்கி அதை ஆகாயத்துல மிதக்க வைக்க முடியும்.
God can create a mosquito which has got the same construction like the aeroplane, but you cannot do it.
இந்த ஏரோப்ளேன் மாதிரியே கடவுளால ஒரு கொசுவை உற்பத்தி பண்ண முடியும், அதே மாதிரியான வடிவமைப்புல. ஆனா உங்களால முடியாது.
That is the difference between God and you. You can create, he can create, but his creation and your creation is not equal.
அதுதான் உனக்கும் கடவுளுக்கும் உள்ள வித்தியாசம். அவரும் உருவாக்குறார், நீயும் உருவாக்குற. அவருடைய உருவாக்கமும் உன்னுடைய உருவாக்கமும் சமமானதல்ல.
Who put this question? What is the difference between God and us? You put, what is it?
கடவுளுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்றத கேட்டது யாரு? நீங்க கேட்டீங்களா?
That you can understand what is the relation between big and small. The big is the master and the small is the servant.
பெரியதுக்கும் சிறியதுக்கும் உள்ள உறவு என்னன்றத உங்களால புரிந்து கொள்ள முடியும். பெரியது எஜமானர், சிறியது சேவகன், அவ்வளவுதான்.
If somebody is big, a big merchant, big factory owner, you go to serve him.
இப்ப யாராவது பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா, ஒரு பெரிய தொழிலதிபர் அல்லது தொழிற்சாலை வச்சிருக்காரு அப்படின்னா, அவர்கிட்ட சேவை செய்யறதுக்கு நம்ம போறோம்.
So that relation is very clear that the master, the big is the master and the small is the servant.
பெரியவர் எஜமானர், சிறியவர் சேவகன் அப்படின்ற அந்த உறவு மிக தெளிவா இருக்கு.
Therefore our business is to serve God. We are serving, but we are now serving dog.
அதனால தான் நம்முடைய கடமை கடவுளுக்கு சேவை செய்யறது. நீங்க சேவை செய்யறீங்க, ஆனா நாய்க்கு சேவை செய்யறீங்க.
We are taking care of dog, not of God. This is our position.
நாம நாயை பார்த்துட்டு கடவுளை பார்க்காம இருந்துட்டு இருக்கோம், அதுதான் நம்முடைய நிலை.
Because we are meant for service, so instead of giving service to God, we are giving service to dog. Therefore we are unhappy.
நாம சேவை செய்யறோம், ஆனா அந்த சேவை கடவுளுக்கு செய்யறதுக்கு பதிலா நாய்க்கு சேவை பண்ணிட்டு இருக்கோம், அதனால தான் நம்ம சந்தோஷம் இல்லாம இருக்கோம்.
See that.
After taking birth again, how does one continue with spiritual progress? They have two questions. And also, when one is feeling very weak, spirit has fallen, how can he get growing spiritually?
First of all, the next body may not be for cultivating knowledge in spiritual life, because we are already fallen, and if we do not elevate, we may accept another body is still fallen.
முதல்ல அடுத்த நம்முடைய உடலானது ஆன்மீக வாழ்க்கையில ஞானத்தை வளர்த்துக்கிறதுக்கானதா இல்லாம போகலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கோம். இப்ப நம்மளை உயர்த்தி கொள்ளலன்னா நம்ம அடுத்த உடலை அடையும் போது அது இதை விட இன்னும் வீழ்ச்சி அடைந்ததா கூட இருக்கலாம்.
Therefore, the intelligent person in this human form of life should take to spiritual cultivation of knowledge immediately.
அதனாலதான் இந்த மனித உடல்ல இருக்கக்கூடிய புத்திசாலித்தனமான ஒரு நபர் உடனடியா இந்த ஆன்மீக ஞானத்தை வளர்த்து கொள்றதுக்கான வழிமுறையை எடுத்துக்கொள்ளணும்.
Immediately means before another death takes place. Because death will take place, that is certain. So our duty is immediately take to cultivation of spiritual knowledge so that we may get next life, either liberation or another opportunity for cultivating spiritual knowledge.
உடனடியா அப்படின்னா மறுபடியும் நமக்கு மரணம் ஏற்படுறதுக்கு முன்னாடி. ஏன்னா மரணம் ஏற்பட போறது உறுதியான ஒரு விஷயம். அதனால நம்முடைய கடமை உடனடியா இந்த ஆன்மீக ஞானத்தை வளர்த்து கொள்ளணும். அதனால நம்ம அடுத்த பிறவியில விடுதலையோ அல்லது மறுபடியும் இந்த ஆன்மீக ஞானத்தை வளர்த்து கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பையோ பெற முடியும்.
So anyone who begins cultivation of spiritual knowledge, he is on the path of perfection. But even if he falls down immaturely, he is guaranteed to get next life a human body.
அதனால யார் ஒருத்தர் இந்த ஆன்மீக ஞானத்தை வளர்த்து கொள்றதுக்கு தொடங்கி இருக்காரோ அவர் பக்குவத்துக்கான வழியில இருக்கார். ஆனாலும் அவர் இந்த வாழ்க்கையில அவர் முதிர்ச்சி அடையாம வீழ்ச்சி அடைந்தாலுமே கூட அடுத்த பிறவியில மனித பிறவி கிடைக்க போறது உறுதியானது.
So that he can again begin his cultivation of spiritual knowledge and make his life perfect.
அதனால அவன் மறுபடியும் அந்த ஆன்மீக ஞானத்தை வளர்க்கிறது அப்படின்ற பாதையில் ஈடுபட்டு அவன் வாழ்க்கையை அவன் பக்குவமாக்க முடியும்.
Therefore the conclusion is that without delay we should immediately take to spiritual life and try to make our life perfect.
அதனால தான் முடிவு என்ன அப்படின்னா, தாமதப்படுத்தாம உடனடியாக நம்ம இந்த ஆன்மீக வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு நம்ம வாழ்க்கையை பக்குவமாக்கிறதுக்கு முயற்சிக்கணும்.
Because there is no certainty when our death is coming. That is real intelligence.
ஏன்னா மரணம் எப்போ வரும் அப்படின்றது உறுதி கிடையாது, அதுதான் உண்மையான புத்திசாலித்தனம்.
But there is no counting. Because unless you come to spiritual life, the birth and death will continue.
அதுக்கு எண்ணிக்கை எல்லாம் கிடையாது. ஆன்மீக ஞானத்தை அடையல அப்படின் போது இந்த பிறப்பு இறப்புன்றது தொடர்ந்து கொண்டே இருக்கும்.
Yes.
We have to liberate ourselves from karma in order to achieve Krishna.
Yeah. Karma is the binding. So long our mind is karma conscious, then we have to take another.
ஆமா, கர்மா பந்தப்படுத்தக்கூடியது. நம்முடைய மனசு கர்மா உணர்வுல இருக்கிற வரைக்கும் நம்ம வேறொரு உடலை ஏற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கு.
Therefore, bhakti is defined. அன்னாவிலாசிதா சுண்ணம் ஜான கர்மாத் அனாபிரதம் கர்ம. பீப்புள் ஆர் வெரி மச் என்தூசியாஸ்டிக் டு பி என்கேஜ்ட் இன் கர்ம ஃப்ரூட்டிவ் ஆக்டிவிட்டீஸ்.
அதனாலதான் அன்யாபிலாசித சூன்யம் ஜான கர்மாத் அனாபிரதம் அப்படின்னு பக்தியை வரையறுக்கப்படுது. மக்கள் ரொம்பவும் ஆர்வத்தோடு இருக்காங்க இந்த கர்ம பலநோக்கு செயல்களில் ஈடுபடுறதுல.
And some of them are very eager to speculative knowledge. That is called jnana. Therefore, bhakti is jnana karma dana abhritam. It must be uncovered by the speculative knowledge and fruitive activities.
சில பேர் கற்பனையான இந்த ஞானத்தில் ஆர்வம் காட்டுறாங்க, அதுக்கு பேரு ஞானம். அதனால தான் பக்தி ஞான கர்மாதான விரத்தம். அது வந்து இந்த கற்பனையான ஞானத்தாலும் பலநோக்கு செயல்களாலும் மூடப்படாமல் இருக்கணும்.
By karma you are bound up to accept birth and death. By jnana you can be liberated for the time being, but you again fall down. But by bhakti you are firmly fixed up in your spiritual platform.
கர்மானால நீங்க பிறப்பு இறப்புன்ற விஷயத்தை ஏற்றுக்கொண்டு நீங்க பந்தப்பட்டு போறீங்க. ஞானத்தால நீங்க தற்காலிகமா விடுதலை அடையலாம், ஆனா மறுபடியும் நீங்க வீழ்ச்சி அடையணும். ஆனா பக்தினால நீங்க உறுதியா உங்களுடைய ஆன்மீக தளத்துல இருந்துட்டு இருக்கலாம். எண்ணிலடங்காதவை, உங்களால் எண்ண முடியாது. இது ஒரு பிரபஞ்சம் தான், எத்தனையோ அண்டங்கள், சூரியன், சந்திரன் எல்லாம் உள்ளடங்கியிருக்கு.
That is stated in the Vedic literature. Jasya prabha prabhavatu jagadanna koti. Jagadanna means the universe. It is ball like, anda, egg like. Jagadanna koti, koti means millions. So all combined together, there is material world.
இது வேத இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கு. எஸ்ய பிரபா பிரபவத்தோ ஜகதண்ட கோட்டி. ஜகதண்ட அப்படின்னா பிரபஞ்சம். இது வந்து முட்டை மாதிரி வடிவத்தில் இருக்கு. ஜகதண்ட கோட்டி, கோட்டி அப்படின்னா கோடிக்கணக்கான. இதெல்லாம் சேர்ந்து பௌதிக உலகம்.
This is only one fourth part of the creation of God. And the three-fourth part is the spiritual world.
இது பகவானுடைய படைப்பில் நாலுல ஒரு பங்கு தான். நாலுல மூணு பங்கு ஆன்மீக உலகம்.
They have got little advancement, just like Mohammedan, they accept the kingdom of God.
அவர்கள் கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. இப்போ முகமதியர்கள் போல அவர்கள் கடவுளுடைய ராஜாங்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்காங்க.
And the Buddhists, they say that this material world has to be finished. Buddhists do not give any information of the spiritual world, but they do not like this material world, they want to finish it.
புத்த மதத்தினர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகம் முடியப்படணும். புத்த மதத்தை சார்ந்தவங்க ஆன்மீக உலகத்தை பற்றின எந்த தகவலும் கொடுக்கல. ஆனால் அவங்களுக்கு இந்த பௌதிக உலகம் பிடிக்கிறதில்ல. அவங்க இந்த பௌதிக உலகத்தை முடிச்சிடணும்னு நினைக்கிறாங்க.
ஸோ எவ்ரி ரிலீஜியஸ் பிரின்சிபல் இஸ் ப்ரீஸ்ட் அக்கார்டிங் டு தி கேண்டிடேட் பிளேஸ் அண்ட் டைம். ஸோ இஃப் ஒன் surpasses these stages, then he can come to the higher stages of spiritual understanding.
ஒவ்வொரு மத கொள்கைகளும் அந்த கொள்கைகளை யாருக்கு பிரச்சாரம் செய்யப்படுதோ அவர்களை பொறுத்து, இடத்தை பொறுத்து, காலத்தை பொறுத்து கொடுக்கப்படுது. அதனால் ஒருத்தர் இந்த நிலைகளை கடந்து வர்றார் அப்படின்னா, அப்போ அவர் ஆன்மீக புரிதலுக்கான உயர்ந்த நிலைகளுக்கு வர முடியும்.
Yes, if there is no right information, it is something like that.
ஆமா, சரியான தகவல் இல்லை அப்படின்னும் போது அது அந்த மாதிரி தான்.
You should try to understand what is religion. Religion means the law of God.
மதம் அப்படின்னா என்னன்றத முதல்ல புரிஞ்சு கொள்ள முயற்சி பண்ணுங்க. மதம் அப்படின்னா கடவுளுடைய சட்டம்.
Just like law means the rulings given by the state, that is law. Similarly, religion means the rulings given by God.
இங்க ஆட்சி அப்படின்னா இந்த நாட்டால கொடுக்கப்பட்ட அந்த சட்டத்தின்படி. ஆனா மதம் அப்படின்போது கடவுளால கொடுக்கப்பட்ட சட்டத்தின்படி செயல்படுகிறது.
But if one does not know what is God, then how he can accept what is his ruling?
ஆனா ஒருத்தருக்கு கடவுள்னா என்னன்னே தெரியல அப்படின்ற பட்சத்தில் கடவுளுடைய ஆட்சி அவர் எப்படி ஏற்றுக்கொள்வார்?
Therefore, anyone who has got very scanty knowledge of God, that kind of religion is also scanty.
அதனால தான் யாரோ ஒருத்தர்கிட்ட கடவுளை பற்றின ஞானம் பற்றாக்குறையாக இருக்கோ அந்த மதமும் பற்றாக்குறையானது.
That is the definition in the Vedic literature. Dharmam tu sakshat bhagavat pranitam. Dharma, religion means the codes or the law given by God.
Veda ilakkiyangalle idhudhaan varaiyaraiya kodukkapattirukku. Dharmam tu sakshat bhagavat pranitam. Appadina dharmam endradhu kadavulale kodukkapatta sattam.
And the Bhagavad Gita, the same ruling is given, law. Sarva dharman parityajya mamekam saranam braja. You give up all types of man-made religion. You simply surrender unto me.
Bhagavad Gita-ilum idhe sattam kodukkapattirukku. Sarva dharman parityajya mamekam saranam braja. வெறுமனே இந்த மனிதர்களால் உற்பத்தி செய்யப்பட்ட இந்த மதங்கள் எல்லாம் விட்டுட்டு என்னிடத்தில் மட்டுமே சரணடைவாக அப்படின்றார்.
Therefore the conclusion is religion means to surrender to God. So one who is fully surrendered to God is religionist.
அதனால முடிவு என்ன அப்படின்னா, மதம் அப்படின்னாவே யாரோ ஒருத்தர் கடவுள்கிட்ட சரணடைஞ்சிருக்கிறாரோ அவர் மதவாதி அல்லது ஆன்மீகவாதி.